எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:22 வாசிக்கலாம்.
எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராக எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ.
எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமான சமுத்திரத்தின் மணலை எல்லையாக வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. அலைகள் மோதி அடித்தாலும் அவைகள் இறைந்தாலும் அது கடவாதபடிக்கு ஆண்டவர் அதற்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். ஒரு சமுத்திரத்துக்கும் இன்னொரு சமுத்திரத்துக்கும் லிங்க் இருக்கிறது. கடல் ஒன்று தான், ஆனால் அந்தந்த பகுதிக்கு அந்தந்த பேரை விட்டுருக்கிறாங்க. இல்லை, சென்னையில் இருக்கிற கடலுக்கு வந்து வங்காள விரிகுடா கடல், அதனால் கேரளா சைடில் இருக்க அந்த கடலுக்கு அரபிக்கடல். அந்தந்த இடத்துக்கு தான் பேர் இருக்கிற கூடிய சமுத்திரம் ஒன்று தான். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பதுகு இருப்பாங்க. அட்லாண்டிக் சமுத்திரம் அப்படி என்று இப்படியாக பெயர் வைத்திருக்கிறாங்க. இல்லை, கடல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது. அதில் உள்ள மூணு பாகம் கடல் இருக்குது, ஒரு பாகம்தான் பூமி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேர்ல்டு மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடல் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். பூமி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த சமுத்திரம் வந்து பூமியை மூடாதபடி கத்தர் அதுக்கு கடவாதிருக்கும் எல்லையை வைத்திருக்கிறார். அதுக்கு பெரிய கரை கட்டியிருக்கிறாரா? அதுக்கு அது மதில் சுவர் போட்டிருக்கிறாரா? இல்லை, அங்கே மணலை வைத்திருக்கிறார். சமுத்திரத்தின் மணலை எல்லையாக வைத்திருக்கிறார். அதனால் அது எவ்வளோ ஆக்ரோஷமாக அலை வீசினாலும் அந்த கடல் சமுத்திரத்தின் இறைச்சல், ரொம்ப தூரத்துக்கு கடல் இறைச்சல் கேட்கும். அப்படி இறைச்சல் வந்தாலும் அதுக்கு கடவாதிருக்கிற ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அநேக வசனங்கள் இருக்கிறது. அதில் கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பவுண்டரிஸ் ஆஃப் த சீஸ். இல்லை, கடல்களின் எல்லை, பவுண்டரிஸ் ஆஃப் த சீஸ் என்ற தலைப்பில் உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். காட் செட்ஸ் அ பவுண்டரி ஆஃப் ப்ரொடெக்ஷன். இதோ கத்தர் வந்து பூமியை பாதுகாப்பதற்காக, இந்த பூமியை அழிஞ்சு போகாதபடி பாதுகாக்கிறதுக்காக நம்மை வந்து அதுக்கு ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறார், அதற்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 8:29 வாசிக்கலாம்.
சமுத்திரம் ஜலம் தன் கரையை விட்டு மீறாத படிக்கதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும்.
இதோ சமுத்திரம் ஜலம் தன் கரையை விட்டு மீறாத படிக்கு அதுக்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டிருக்கிறார். He gave to the sea his decree that waters should not pass his commandment. ஆண்டவர் அதுக்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டிருக்கிறார், அதுக்கு மேலே அது வர முடியாது. சங்கீதம் 104:9 வாசிக்கலாம்.
அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர்.
இந்த சமுத்திரம் வந்து திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடிக்கு கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். The horse set a bound that they may not pass over, that they turn not again to cover the earth. என்ன சொல்லப்பட்டது? திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளா. ஒரு காலத்தில் தண்ணீர் தான் பூமியை மூடி இருந்தது. ஆதியாகமம் 1:1 நான் வாசிக்கிறோம். இந்த பூமியானது தண்ணீர்னால்தான் முழுசுமாக தண்ணீரில் தான் மூடி இருந்தது. பின்பு ஆண்டவர் என்ன செய்தார் இருந்தால் அந்த ஜலமெல்லாம் ஒன்று சேர கடன்னு சொல்லி அதுக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார் என்று ஆதியாகமம் 1:2 சில வசனத்தில் வாசிக்கும். அப்போ முதல்ல என்ன செய்தது? சமுத்திரம் வந்து பூமியை மூடி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பூமியை மூட முடியுமா? மூட முடியும். ஆனால் திரும்பவும் அது மூடாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அதற்கு ஒரு எல்லையை ஏற்படுத்தியிருக்கார். கடவாதிருக்கும் ஒரு எல்லையை ஏற்படுத்தியிருக்கிறார். God has set a boundaries around our lives. நம்முடைய வாழ்க்கையை சுற்றியும் ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். இந்த பூமியை அழியாதபடி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சமுத்திரம் வந்து ஈஸியாக மூடிடலாம், ஆனால் அதுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் என்று இங்கே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே யோபின் புஸ்தகத்திலையும் ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு. 38 அதிகாரம் 16 யோபு 38:11.
இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்?
ஆண்டவர் யோபை பார்த்து கேட்கிறார், சமுத்திரத்தை பார்த்து இம்மட்டையும் வா, இதுக்கு மேலே நீ வராத அப்படின்னு சொல்லும் பொழுது நீ எங்கே இருந்தாய்? அந்த சமுத்திரத்துக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காரு, இம்மட்டும் வா இதற்கு மிஞ்சி வராதே, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய் என்று ஆண்டவர் யோபை பார்த்து கேட்கிறார். அதனால் நம்ம இந்த சமுத்திரத்தை பார்க்கும் பொழுது மெரினா பீச்சு போய் நம்ம பார்க்குறோம், இதோ கோல்டன் பீச்சில் போய் நம்ம பார்க்குறோம். இப்படி நீங்கள் சமுத்திரத்தை பார்க்கும் பொழுது அது எவ்வளோ பெருசாக இருக்குது. அதனால் அந்த அலைகள் என்ன செய்யுது, வேகமாக வருது, அது கரையில் வந்த உடனே அப்படியே அது அடங்கிடுது. அது ஏன் அடங்குது, அதுக்கு மேலே ஏன் போகலை? இந்த சமுத்திரத்து பக்கத்தில் பெரிய பெரிய பில்டிங் காலேஜெலாம் பில்டிங்லாம் இருக்குது, காலேஜ் இருக்குது, பெரிய பெரிய ஆஃபீஸஸ் இருக்குது. நீங்கள் மெரினா பீச்சு பக்கத்தில் போனீங்கன்னா அந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் அங்கே தான் இருக்குது. ஏன் அப்படி அவங்க தைரியமாக கட்டியிருக்கிறாங்க? தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் வந்து அந்த எல்லையை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் வா, இதுக்கு மேலே வராது. அதுக்கு பெரிய கரை கட்டியிருக்கா? இல்லை. அந்த அது வந்து அப்படியே வந்து அடங்கி போகுது. ஏன் அப்படி அடங்கி போகுது? தேவனுடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படியுது. ஹல்லேலூயா. தேவன் அதற்கு ஒரு எல்லையை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால் கடற்கரை பக்கமாக ஜனங்கள் தைரியமாக ஜீவிக்கிறாங்க. எது அது ப்ரொடெக்ட் பண்ணுகிறது? அங்கே தேவனுடைய வார்த்தை அதை தடை செய்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வேர்ல்டு மேப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வேர்ல்டு மேப்பை எப்படி இருக்கிறது என்றால், ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு ஷேப்பாக இருக்குது. இந்தியா வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இருக்குது. அதே போல் ஒவ்வொரு கண்ட்ரியும் நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாமே இர்ரெகுலராக இருக்குது, எல்லாம் சதுரமாக இல்லை. அது ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு கண்ட்ரியும் இருக்குது. இப்போ தீவுகள் இருக்கிறது, அந்த தீவுகள் கூட ஒரு ரெகுலர் சைஸு கிடையாது, அது ஒரு இர்ரெகுலராக இருக்குது. ஆஸ்திரேலியா ஒரு தீவு மாதிரி தான், இலங்கை ஒரு தீவு தான். அதனால் அதுக்கு பக்கத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. இந்த ஷேப் வந்து என்ன சொன்னால் பார்க்கும்பொழுது இந்த ஷேப்பை யார் ஏற்படுத்தினா? ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்தியாவில் மூணு பக்கமும் கடல் இருக்குது, ஒரு பக்கம் வந்து தான் பூமி இருக்கிறது ஒழிய மூணு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிறது. அது ஒரு தீபகற்பமாக இருக்கிறது. அதனால் அந்த அந்த அலைகள் என்ன செய்தது என்றால், ஆண்டவர் ஒரு எல்லையை நியமித்திருக்கிறார். அந்த எல்லை அது வந்து இர்ரெகுலராக இருக்குது, ஒரு ஷேப், அந்த ஷேப்பை ஆண்டவர் தான் வச்சுருக்கிறார். அதில் வந்தோடனே அதுக்கு மேலே அது வர்றார். ஆண்டவர் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு எல்லையை ஏற்படுத்தி, அது ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு மாதிரி இருக்குது. அங்கே கடல் இல்லாத கண்ட்ரி வந்து அதிகமாக இல்லை, ஏதோ ஒரு சில கண்ட்ரி இருக்கலாமே ஒழிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு கடல் பகுதி இருக்குது. அங்கே கடற்கரை எல்லா நாடுகளுக்கும் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு ஷேப்பை வச்சுருக்கிறார், அந்த ஷேப்பு படி தான் அது வரும். அதுக்கு மேலே அது வராது, அந்த ஷேப் மாறாது. உலகத்தினுடைய ஷேப் என்ன செய்கிறதால் அப்படி இருக்குது. தண்ணீர் கடல்கள் வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக அலை மோதினாலும் அது சீறி எழும்பினாலும் அது அதோடு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏனென்றாலும் ஆண்டவர் அந்த லேண்டுக்கு ஆண்டவர் ஒரு எல்லை வச்சிருக்கிறார், ஒரு ஷேப்பை வச்சிருக்கிறார். அந்த ஷேப்பை வந்து அது பாதிக்காது. அந்த ஷேப் அப்படி தான் இருக்குது. இது காட்ஸ்னுடைய கிரேட் நாலேஜ், அவருடைய மிகப்பெரிய ஞானம். அல்லேலூயா. அந்த ஞானத்தினாலே அவர் வந்து சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையை நியமித்து, இந்த கண்ட்ரி இந்தியா இப்படி தான் இருக்கும், நீ வந்து இதை அந்த ஷேப்பை மாற்ற முடியாது. அதே போல் ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு ஷேப்பில் இருக்குது. எப்படி அந்த ஷேப் எப்படி வருது? இந்த தண்ணீர்னால் தான் வருது. இந்த தண்ணீர் வந்து எது வரைக்கும் அந்த அது எல்லை இருக்குது, அந்த எல்லையை வச்சு தான் ஒரு நாடு ஷேப் இருக்குது. இந்த நாடு இப்படி இருக்குது, அந்த நாடு அப்படி இருக்குது. ஏன் இருக்குது? ஆண்டவர் அந்த சமுத்திரத்துக்கு ஒரு எல்லை வச்சுருக்கிறார். நீ இந்த கண்ட்ரியில் இந்தியாவில் நீ இந்த இடத்துல இவ்வளோ வரணும், அந்த இடத்துல அங்கே ஒரிசா பக்கத்தில் இவ்வளோ வரணும், கல்கத்தா பக்கத்தில் இவ்வளோ வரணும், அதனால் கன்னியாகுமரி பக்கத்தில் இப்படி வரணும், அதனால் அது வந்து இப்படி ஒரு இப்படி இந்த ஷேப்பில் இருக்க வேண்டும். நீ இந்த ஷேப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா? நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இது ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். இந்த ஷேப்பை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் இந்த ஷேப்பில் வச்சிருக்கிறேன், அதனால் அங்கே ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் உண்டாக்கின ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்கள போய் நீ அழிக்கக்கூடாது. ஏற்கனவே எல்லாம் தண்ணி மூடி தான் இருந்துச்சு, அதன் பின்பு ஆண்டவர் செப்பரேட் பண்ணார். இப்பொழுது ஒரு ஷேப்பை வச்சுட்டு இந்த ஷேப்பில் வந்து ஜனங்கள் குடியிருக்கிறாங்க, அவங்கள நீ அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு எல்லையை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய லைஃப், அதே போல தான் நம்முடைய லைஃப், உங்களுடைய லைஃப் அதை கடையாளமாக இருக்குது. ஆண்டவர் உங்களை ஒரு ஷேப்பில் வச்சுருக்கிறார். ஆண்டவர் உங்கள் லைஃப்பை ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறார். அந்த டிசைன் பண்ணியிருக்கும் பொழுது அவர் வந்து அலைகளை பார்த்து நீ இதுக்கு மேலே போகக்கூடாது, நீ என்ன சீறி எழும்பினாலும் இதுக்கு மேலே போகக்கூடாது, நீ ஜுரத்தை கொண்டு வரலாம், 105 டிகிரி கூட வரலாம், நீ பலவிதமான வியாதிகளை கொண்டு வரலாம் அப்படி சாத்தானை பார்த்து சொல்லுவார். நீ எவ்வளோ வியாதிகளை கொண்டு வந்தாலும் நான் ஒரு பவுண்ட்ரி வைத்திருக்கேன், இவனுக்கு ஒரு ஆயுஷ்னால வச்சுருக்கிறேன், இவன் வந்து ராப்சர் வரைக்கும் உயிரோடு இருக்கணும், என்னுடைய வார்த்தையை போதிக்கணும். அதனால் இடையில் என்ன வியாதி வந்தாலும், சத்துருக்கள் எழும்பினாலும், அலை மோதினாலும் அவனுக்கு ஒரு ஷேப் வச்சுருக்கிறேன், அவனுக்கு ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கிறேன், நீ அதை கடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறோம்? நீங்கள் அப்படி விசுவாசித்தீங்கன்னா அப்படி நடக்கும். இல்லை அதெல்லாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அவிஸ்வாசத்தின்படி உங்களுக்கு நடக்கும். நீங்கள் விசுவாசித்தா விசுவாசத்தின்படி நடக்கும். அவங்களோட அவிஸ்வாசத்தின்படி சாத்தான் கிரியை செய்வான், உங்களுடைய விசுவாசத்தின்படி தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் ஷேப் பண்ணியிருக்கிறார், அவங்க லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கிறார். அவங்களுடைய லைஃப்பை சேவ் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை வந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவங்க லைஃப்பில் ஒரு பவுண்டரி வச்சிருக்கிறார், இதுக்கு மேலே நீ போக முடியாது. இது வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அவிதமாக தனித்தனியாக அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். என்னுடைய பர்பஸ் வந்து நிறைவேற வேண்டும், அது வரைக்கும் நீ என்ன செய்ய முடியாது, அவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், அவனுக்கு ஒரு எல்லை வச்சுருக்கிறேன், அதை தாண்டி நீ வர முடியாது. இப்பொழுது சில உதாரணத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இது வந்து ஜென்ரல் தீம் ஆஃப் த மெசேஜ். இப்பொழுது அதுக்கு இலுஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். நல்லா பைபிள்லேருந்து சில உதாரணங்களை கொடுக்குறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. யோபை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் யோபை வந்து அவனுக்கு ஒரு பவுண்ட்ரி வைத்திருக்கிறார், அவன் லைஃப்பில் ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணுகிறார். God set boundaries upon his life. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணுகிறார், ஒரு எல்லையை செட் பண்ணுகிறார். Satan could only go so far and no further. சாத்தானை பார்த்து நீ இது வரைக்கும் போ, இதுக்கு மேலே நீ போகக்கூடாது. பிறகு என்ன சொல்லார்னா, இன்னும் நீ இது வரைக்கும் போகலாம், இதுக்கு மேலே போகக்கூடாது. அவனுக்கு ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணுகிறார் சாத்தானுக்கு. இல்லை யோபின் லைஃப்பில் ஒரு பவுண்டரி இருந்தது. அந்த பவுண்டரி அலைகளை சீறி வந்தாலும் கூட, அது ரொம்ப ஆக்ரோஷமாக வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இதுக்கு மேலே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அது அங்கே ஸ்டாப் ஆயிடுது. அவன் லைஃப்பில் ஆண்டவர் ஒரு பவுண்டரியை வச்சிருக்கார், சாத்தான் அதுக்கு மேலே அவனை சோதிக்க முடியாது. யோபு 1:9 வாசிக்கலாம்.
அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று.
ஆண்டவர் யோபை பார்த்து, யோபை வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நீர் வந்து அவனுக்கு ஒரு பவுண்டரியை செட் பண்ணியிருக்கிறீர், ஒரு எல்லையை வைத்திருக்கிறீர், அவனுக்கு ஒரு வேலி வைத்திருக்கிறீர், அதனால் நான் அதுக்கு மேலே போக முடியல. பாருங்கள், ஆண்டவர் இந்த கடலுக்கு ஒரு எல்லை வச்ச மாதிரி ஆண்டவர் யோபுக்கும் ஒரு எல்லை வச்சிருக்கிறார், அவன் லைஃப்பில் ஒரு பவுண்டரி வச்சிருக்கிறார். சாத்தான் வந்து என்ன செய்ய முடியலை, அவனை சோதிக்க முடியலை. அவனும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மிருக ஜீவன்களையும் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து அவனை தொடாதபடி ஒரு எல்லாம் வச்சிருக்கிறான். சாத்தான் என்ன செய்ய முடியலை, அவன் அங்கே போக முடியலை. நீர் அந்த வேலியை நீர் அப்புறப்படுத்தினா, நீர் பவுண்டரியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணினா, நான் உள்ளே போய் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் சமுத்திரத்துக்கு ஆண்டவர் எல்லாம் வச்சிருக்கிறார், அதுக்கு மேலே வர முடியாது. அது பீச் மெரினா பீச்சில் அதை அலை வீசினாலும் பக்கத்தில் பிரசிடென்சி காலேஜ் இருக்குது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே நிறைய பில்டிங்லாம் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் எல்லையை செட் பண்ணியிருக்கிறார், பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. அதை நினச்சா செய்ய முடியும், ஆனால் ஆண்டவர் ஒரு பவுண்டரி வச்சுருக்கிறார். யோபா வந்து சாத்தான் இஷ்டம் போல் செய்ய முடியாது, அதான் அவன் லைஃப்பில் ஒரு பவுண்டரி வச்சுருக்கிறார். பிசாசை நீ இதுக்கு மேலே போக முடியாது, அவனை ஒன்றையுமே டச் பண்ண முடியாது அப்படின்னு முதல்ல வச்சுருந்தார். இப்பொழுது அவன் கேட்குறான், கொஞ்சம் பெர்மிஷன் கேட்கும் பொழுது இதை நான் வேலையை எடுத்துருந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். 11 வாசிக்கலாம்.
ஆனால் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான்.
பாருங்க, இப்பொழுது அந்த எல்லையை ஆண்டவர் எடுக்கிறார். எல்லையை எடுத்த உடனே கடல் அலை வீசுகிறது, யோபு மேலே வீசுகிறது. அதனால சொல்லிட்டாரு, நீ என்ன செய்ய நான் வந்து என்ன உனக்கு உண்டா அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நீ தொடலாம், ஆனால் அவனுடைய அவனை தொட முடியாது. அவனுடைய சரீரம் அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அதனால் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இது அலைகள் மோதி எல்லாத்தையும் மூழ்கடிச்சு போட்டு சோதனைக்கு மேலே சோதனை வந்து ஒரே நாளிலே அவன் மிருகஜீவன்கள் அவனுடைய பிள்ளைகளை கூட அவன் இழந்து போய்விட்டான். 10 பிள்ளைகள் அந்த 10 பிள்ளைகளை ஒரே நாளிலே கடைசியாக இழந்து போய்விட்டான். ஆனாலும் அவன் உத்தமத்திலே இருக்கிறான். ஆண்டவர் பவுண்டரியை செட் பண்ணிட்டார், இதுக்கு மேலே நீ போவாத அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால் அவன் என்ன சொல்கிறான், மறுபடியும் வந்து அங்கே ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கும் பொழுது என் தாசனாகிய யோபு தன்னுடைய உத்தமத்திலே நிலைத்திருக்கிறான் பார்த்தியான்னு சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் தன்னுடைய தோலுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவான். அவன் சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு அவனுக்கு சரீரத்தில் சுகம் இருந்தால் மற்றதெல்லாம் கவலைப்பட மாட்டான், மற்றதெல்லாம் போனதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவனுடைய சொத்துக்கள் அவனுடைய ஆஸ்திகள் அவனுடைய மிருக ஜீவன்கள் எது போனாலும் அவன் நல்லா தானே இருக்கான், அதனால் அவன் அதுக்காக எல்லாத்தையும் இவன் கொடுக்க ஆயத்தமாக இருப்பான். அதே போல் நமக்கு ரொம்ப சோமலாமாயிட்டுனா ஆஸ்பத்திரியில் எத்தனை லட்சமும் செலவழிப்பாங்க, ஏன்னா சரீரம் முக்கியமாக இருக்குது. இல்லை இப்போ அவனுக்கு சரீரத்தில் சுகம் இருக்குது, சரீரத்தில் வியாதி இல்லை, அதனால் மற்ற எல்லாமே இழந்து போனாலும் அவன் வந்து வார்த்தையில் நிலச்சிருப்பான், வார்த்தையை மறுதளிக்க மாட்டான் அப்படின்னு சாத்தான் சொல்லும் பொழுது கர்த்தர் இன்னும் அவனுக்கு கொஞ்சம் எல்லையை கொடுக்குறாரு. அது இன்னும் கடல் இன்னும் கொஞ்சம் அரிக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் அரிக்கிறது. தனுஷ்கோடி ஒரு நாளில் தண்ணி இருந்தது, அது தண்ணியில் மூழ்கி போச்சு. பாம்பேங்கப்பட்டுறோம், POMPEIA இந்த மாதிரி நாட்டு பாம்பே கிடையாது, இத்தாலியில் இருக்கிற பாம்பே. ரொம்ப அதிக அநாகரிகமான பட்டணம், அதிக பாவம் நிறைந்த பட்டணம், அது வந்து அழிஞ்சு போச்சு. இப்பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸ் அழிய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுக்குறார், முழுசும் உலகத்தை முழுசும் அழிக்கிறது இல்லை, கொஞ்சம் பெர்மிஷன் கொடுக்குறாரு. அதே போல் யோபுக்கான் அங்கே வந்து எல்லையை கொஞ்சம் அவர் வந்து அங்கே வந்து போகும்படியாக கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்தான் என்றால் சரீரத்திலே பருக்களை கொண்டந்தான், கட்டிகளை கொண்டந்து அவன் அதிலேயும் என்ன செஞ்சான், அவர் நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் என்று அவன் அப்பொழுதும் தேவனை தூசிக்கவில்லை. சாத்தான் வந்து யோபு லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிவிட்டான், ஏ கர்த்தர் அங்கே ஜெயிச்சு விட்டார். அதே போல் தான் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் வந்து ஆண்டவர் உலகத்தில் வச்சிருக்கிறார். சாத்தானுக்கு சேலஞ்சாக நம்ம இருக்கிறோம். சில நேரங்களில் கொஞ்சம் ஆண்டவர் அந்த பவுண்டரியை கொஞ்சம் அங்கே உள்ளே தள்ளி கொடுக்கும் பொழுது அவன் உள்ளே கொஞ்சம் வருவான். ஆனாலும் நம்ம உத்தமத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு திருப்பி தருவார். ஹல்லேலூயா. அல்ல இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, இதோடு கூட நீ அடங்க கடவுது என்று சொல்லும் பொழுது அங்கே அடங்கி விட்டது. யோபு லைஃப்பில் ஒரு பவுண்டரியை வச்சார், அது கர்த்தருக்கும் சாத்தானுக்குரிய சேலஞ்சாக இருந்தது. இன்றைக்கு மனவாட்டி உலகத்துக்கு இன்றைக்கி சேலஞ்சாக இருக்கிறோம், எந்த சூழ்நிலை மத்தியிலும் நம்ம வார்த்தையை மறுதளிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் வாழ்க்கையில் நடக்காவிட்டாலும் நம்ம சத்தியத்தை நம்ம மறுதளிக்க மாட்டோம். ஏனென்றால் உலக வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை, இது அநித்தியமான வாழ்க்கை, சீக்கிரத்திலே கடந்து போகும். இல்லை இந்த கொஞ்ச காலம் நமக்கு நித்திய வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் இதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், எவ்விதத்திலும் கர்த்தரை நம்ம தூசிக்காதபடி வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த பிரைடை இன்றைக்கி அவ்விதமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் யோபுனுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி அவனுக்கு ரெட்டிப்பாக எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். பின்பு சமுத்திரத்தை பார்த்து நீ வந்து என்ன செய்து, நீ இவ்வளோ தூரம் வந்துட்டா, கொஞ்சம் தூரம் வந்துட்டா, ஆனாலும் பாரு அவனை ஜெயிக்கலை, அவன் வார்த்தைக்காக நிற்கிறான், நீ பழையபடி விலகிப்போ, முன்னால் இருந்த மாதிரி விலகிப்போன்னு சொல்லல, சமுத்திரம் வந்து விலகி விட்டது. அவனுடைய பவுண்டரி ஆண்டவர் செட் பண்ணுகிறார், மறுபடியும் ஆண்டவர் செட் பண்ணுகிறார். ஹிட்லர் 2nd World War ஹிட்லர் வந்து யூதர்களை கொன்று குவித்தான், ஹோலோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேரழிவை ஏற்படுத்தினான், லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான் ஹிட்லர். ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகாரியாக மாறினான். அதனால் எல்லாருமே ஹிட்லரை வந்து தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. சரித்திரக்காரங்கள் உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் ஹிட்லர்னா யாருன்னு தெரியும். ஜெர்மனியில் வந்த ஒரு பொல்லாத கொடுங்கோல் மன்னன் ஹிட்லரை குறித்து சொல்லியிருக்கிறார். ஹிட்லர் வந்து கடைசியாக ஒரு மர்மமான முடிவை அடைவான் என்று சொல்ல, அவனுடைய மரணம் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக அவன் மரணம் அடைந்தான். அவனுடைய உயிரோடு இருக்கும் பொழுது அவனை கொல்லுவதற்கு நிறைய பேர் அங்கே பிரயாசப்பட்டார்களாம். அவனை அசாசினேட் பண்ணுவதற்காக நிறைய பேர் அட்டம்ப்ட் பண்ணும் பொழுது அது எதுவுமே சக்ஸஸ் ஆகலையாம், அவனை யாரும் கொல்ல முடியலை. அது அவன் வந்து என்ன அவன் என்ன சொல்லுகிறான், அந்த தெய்வம் தான் என்னை காப்பாத்துது. என்னை வந்து எத்தனையோ முறை எத்தனையோ பேர், தேர் ஆர் மெனி பீப்புள் லிவிங் இன் ஹிட்லர்ஸ் டைம் ஹூ வாண்டட் டு கில் ஹிட்லர் த மேன் அண்ட் சிம்பிளி ஃபெயில்டு. அவங்க கொல்ல நினைக்கும் பொழுது எல்லாத்துலேயுமே அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. அவனுடைய லைஃப்பில் அவன் என்ன சொல்கிறான், ஹிட்லர் கிளைம்ட் ஹி வாஸ் ப்ரொடெக்டட் பை டிவைன் ப்ரோவிடன்ஸ். அவன் தெய்வீக தன்மையினால தான் நான் பாதுகாத்து வருகிறேன், என்ன நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று அவன் அநேக முறை சொல்லி இருக்கிறான். ஏனென்றால் எவ்வளோ பேர் எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடியலை. எப்படி ஒரு பாவி கொடுங்கோல் மன்னன் மற்றவங்களை கொல்ல நினைச்சாலும் ஆண்டவர் ஏன் கொல்ல விடலை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பவுண்டரி, அவன் லைஃப்பில் ஒரு பவுண்டரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பவுண்டரிக்கு மேலே சாத்தான் வர முடியாது, அவனை கொல்ல முடியாது. ஏன் ஆண்டவர் அங்கே அந்த பர்பஸில் அவனை வைத்தார் என்றால், பைபிள் வசனம் நிறைவேற வேண்டும். என்ன வசனம் நிறைவேற வேண்டும்? வெளிப்படுத்தல் 9:15 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 9:15.
அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அழித்து விடப்பட்டார்கள்.
இதோ மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படிக்கு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். 6 எக்காலமானது செகண்ட் வேர்ல்ட் வார். உங்களுக்கு 6th ட்ரம்பெட்டர் சில வாரங்களுக்கு முன்பாக தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஹிட்லர், முசோலினி, எய்க்மேன், அந்த எய்க்மேன் பேர்ல ரூஸ்வெல்ட் சொல்லியிருக்கிறேன். இவ்விதமாக இந்த 4 பேர், அந்த 4 தூதர்களை ஹிட்லர் மெயினான ஆள், யூதர்களை கொல்லுவதற்கு மூன்றில் ஒரு பங்கு யூதர்கள், 6 மில்லியன், 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 6 மில்லியன் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த வசனம் வந்து நிறைவேற வேண்டும். அந்த வசனம் நிறைவேற வேண்டும் என்றால் ஹிட்லரை யாராவது கொல்ல நினச்சி சேர்த்துட்டானா, அது நிறைவேறாது. அங்கே பைபிள் வசனம் அங்கே இருக்கு. அந்த வசனம் நிறைவேறுவதற்காக, அது நிறைவேறும் வரைக்கும் யாரும் அவனை கொல்ல முடியாது. ஆண்டவர் ஏன் அதுக்கு ஒரு பவுண்டரி வச்சுருந்தார், ஏன் ஹிட்லரை சாகடிக்க முடியலை, எத்தனை பேர் ட்ரை பண்ணி சாகடிக்க முடியலன்னா அந்த வசனம் நிறைவேற வேண்டும். மூன்றில் ஒரு பங்கு யூதர்களை அவன் கொல்ல வேண்டும். அது நிறைவேறும் வரைக்கும் சாத்தான் வந்து அவனை வந்து அவனுக்கு முடிவை ஏற்படுத்த முடியாது. ஆண்டவர் ஒரு பவுண்டரியை வைத்திருக்கிறார், அவனுக்கு மரணம் வராது, எவ்வளோ அட்டன் பண்ணாலும் வராது. பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை தான் அந்த பவுண்டரியாக இருக்கிறது. அந்த வார்த்தை வந்து ஒரு எல்லையாக இருக்குது. அந்த வார்த்தையை மீறி அவன் வர முடியாது. அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அந்த சி வந்து எவ்வளோ ஆங்கிரியாக இருந்தாலும், நோ ஆங்கிரி சி குட் கோ பாஸ் த பவுண்டரி. ஆண்டவர் அந்த வசனத்தை வச்சிருக்கிறார். அதனால் அந்த அலைகள் எவ்வளோ சீறி மோதினாலும் அது அதுக்கிட்ட வர முடியாது, அங்கே வந்து அது ஸ்டாப் ஆகிரும். இதுதான் ரகசியம். அடுத்தபடியாக நான் 3வது உதாரணம் வந்து பென்ஹாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர் லைஃப்பில் வந்து ரொம்ப ட்ராஜிடி. அவங்களுடைய ஃபாதர் மறித்து போனார், பிரதர் மறித்து போனார், அவருடைய மனைவி டியூபர்குலோசிஸ் மெனங்டிஸ் நால என்ன செஞ்சாங்க, மறித்து போனாங்க. மகள் சாரோன் மறித்து போனாள். இப்படி மரணத்துக்கு மேலே மரணம் வருகிறது. அவருடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. அவர் கேம் வார்டனாக இருக்கிறார், மலையில் வந்து வேட்டையாடுகிறவளை கண்ட்ரோல் பண்ணுவது, அதுதான் கேம் வார்டன். கேம் வார்டனாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன ஏற்பட்டது என்றால், அவருக்கு நான் இருந்தது போதும், ஆண்டவரே என்னால் இந்த சோதனைகள் சகிக்க முடியலை, என் வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகளை என்னால் சகிக்க முடியலை, அதனால் நான் சூசைட் பண்ணி கொள்கிறேன், தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று பெண்ணம் விதமாக டிசைட் பண்ணார். நடந்த சம்பவம் அவ்வளோ பெரிய பசுத்தவான், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியே, உலக வாழ்க்கையை அவரால் சமாளிக்க முடியலை. அவருடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சகிக்க முடியலை. ஆண்டவர் ஒரு உண்மையான ஊழியக்காரனை என்ன செய்கிறாருன்னா, நல்லா வாட்டி வதக்கி தான் அதுக்கு பிறகு தான் பயன்படுத்துகிறார். என்னுடைய லைஃப்பில் நான் 22வது வயசுலேருந்து, சொல்லப்போனால் 20 வயசுலேருந்தே ஊழியம் செய்கிறேன். ஆனால் 22வது வயசில் இங்கே வந்திருக்கிறேன். ஆண்டவர் நல்லா வாட்டி வதக்கி தான் அதுக்கு பிறகு என்னை வந்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தான் தெரியும், நான் அநேக முறை செய்தலை சொல்லியிருக்கிறேன். நல்லா வாட்டி வதக்கி எடுத்து எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவித்து நான் விசுவாசத்தில் தான் ஊழியம் செய்கிறேன். இப்பொழுது ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனால் நான் பட்ட பாதை, நான் வந்த பாதை வந்து ரொம்ப வந்து கடினமான பாதை, எல்லாராலும் வர முடியாது. உங்கள் லைஃப்பும் அப்படி இருக்கலாம். ஒருவேளை என்னை விட நீங்கள் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். இப்படியாக ஆண்டவர் தம்மை சேர்த்துக்கொள்கிற எந்த மனுஷனையும் சோதித்து அறிகிறார். விதப்பெண்ணம் ஆண்டவர் சோதித்து அறிகிறார். விதப்பெண்ணமுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். அதே போல் சிட்சிக்கிறார். இதை அவரை சிட்சித்து அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் அவரை ரிசீவ் பண்ணுகிறார். இந்த மாதிரி வாழ்க்கையில் அவரால் அந்த வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள், இந்த துன்பங்கள், இந்த மரணங்கள், இதெல்லாம் பார்த்த உடனே அவர் என்ன செஞ்சால் சூசைட் பண்ணிக்கொள்ள நினைக்கிறார். அதனால் சூசைட் பண்ணி நினச்சி ஒரு நாளில் என்ன செய்கிறார் என்றால், அவர் முழங்கால் போட்டு என்ன செய்கிறார் என்றால், கன்னை வந்து கட்டில் மேலே வச்சு நேராக நெத்திக்கு நேர கன்னை வச்சு அதை வந்து அங்கே தான் அமுக்குறார். அந்த ட்ரிஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அமுக்கும் பொழுது என்னச்சான் துப்பாக்கியில் அதை அமுக்கும் பொழுது என்ன செய்யும், உடனே குண்டு வந்து வெடிக்கும். அவர் அமுக்கி பார்க்குறார், அமுக்குனா அது வந்து அப்படியே சிக்கிக்கிடுது, நகலவே மாட்டுக்கு. அதே மாதிரி சூழ்நிலை வந்தது. Brennan tried to pull the trigger of the gun upon himself to commit suicide. And the gun wouldn't go off. அதை வந்து அமுக்கும் பொழுது அது உள்ள அது போக மாட்டேங்குது. அமுங்கிட்டுனா உடனே குண்டு வெடிச்சிடும். Brennan துப்பாக்கி சுடுதல் இல்லை, ரொம்ப கரெக்டாக ஷூட் பண்ணுவார். அவர் அணியில் ஷூட் பண்ணால் கரெக்டாக கண்ணில் தான் ஷூட் பண்ணுவார். ஒரு மிருகத்தை ஷூட் பண்ணால் கரெக்டாக ஹார்ட்டில் ஷூட் பண்ணுவார். குறி தவறுனதே கிடையாது, அவ்வளோ குறி பார்த்து ஷூட் பண்ணுகிறவர். இப்பொழுது நெத்திக்கு நேராக வச்சு அவர் ஷூட் பண்ணும் பொழுது அதை அமுக்கிறாரு, அதை அமுங்க மாட்டேங்குது. அவரே தன்னை கொலை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது வந்து நிறைவேறவில்லை. ஆண்டவர் ஒரு பவுண்ட்ரியை வச்சிருக்கிறார். அவருக்கு வந்து 1965 24ஆம் தேதி வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னு வச்சிருக்கிறார். உங்களுக்கும் ஒரு டேட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ரேப்சரில் போகணும்னு நினைக்கிறோம், கத்தருக்கு சோத்துறோம். ஆனால் ஒரு வேளை ரேப்சர் தாமதிச்சு நம்ம படுத்த படுக்கையாக மாறி நம்மளால் நம்முடைய சொந்த காரியங்களையே செய்ய முடியலை, பாத்ரூம் போக முடியலை, இது அப்படியாகப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ரேப்சர் வரட்டும் ரேப்சர் வரட்டும் சொல்லுவீங்களா? நான் தான் அப்படி சொல்ல மாட்டேன். என்னுடைய வேலையை நானே செய்கிற அளவுக்கு, நான் எழும்பி நடமாடி என்னுடைய சொந்த வேலையை நானே செய்கிற அளவுக்கு அப்பொழுது ரேப்சர் வந்து என்ன செஞ்சால் தாமதிச்சா பரவாயில்ல, என்னுடைய வேலையை நானே செய்ய முடியலை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ரேப்சர் வரைக்கும் உயிரோடு இருக்கணும், நான் ரேப்சர் வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டோம். இப்போ நல்ல ஹெல்த் இருக்குது நம்ம சொல்கிறோம். ஆனால் விதமான ஒரு சூழலை வந்தால் அந்தவரே எடுத்துக்கொள்ளும் தான் சொல்லணும். சொந்தக்காரங்க குடும்பத்தார் வந்து நீ உயிரோடு இருக்கணும்னு சொன்னாலும் நம்ம என்ன சொல்லணும்? பாதிக்கப்பட்ட நபர் என்ன சொல்லணும்? நான் மரிச்சதான் 6ஆம் பரிமாணத்துக்கு போகிறேன். ஹல்லேலூயா, அது ஒரு நல்ல பிளேஸ் அது. இப்போ பிரணாம் அங்கே போயிட்டு வந்தார், நல்ல பிளேஸ் அது. அங்கே வந்து வியாதி இல்லை, அங்கே வந்து அங்கே என்ன செய்யலாம், எந்த விதமான ஊனமும் கிடையாது, எல்லாம் நல்ல ஹெல்த்தாக இருக்காங்க. எல்லோரும் எங்காக இருக்கிறாங்க, 90 வயசு அம்மா வந்து ரொம்ப எங்கே அழகாக இருக்கிறாங்க. இது நீ வந்து இந்த அம்மாவை 90 வயசில் வழி நடத்தினா, இப்பொழுது அவங்க உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, அவங்கள பார்த்தா எங்கே இருக்கிறாங்க, எல்லோரும் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவோம், இங்கே கிடந்துக்கிட்டு நம்ம பாடுபடணும்னு நினைக்க மாட்டோம். ஒரு கண்ணிமை நேரத்தில் அங்கே போயிருக்கோம். ஒன்று மரணம் வந்து நமக்கு பெரிய காரியம் கிடையாது. அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தா, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு உலகத்தில் நம்ம இருக்கணும்னு ஒரு பரிசுத்தவான், ஒரு ஆவிக்குரியவன் அவன் விருப்பப்பட மாட்டான். அவன் அந்த 6ஆம் பரிமாணத்துக்கு எப்பொழுது போகணும்னு நினைப்பான். அது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சத்தியம் வந்து நம்ம அறிஞ்சு சத்தியத்தின்படி நம்ம ஜீவிக்க வேண்டும். நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள்லாம் சத்தியத்தின்படி இருக்க வேண்டும். சும்மா குருட்டாம் பார்க்கல வந்து நம்பர் ஒன் மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் அவருடைய வருகை வரைக்கும் நமக்கு ஹெல்த் தேவை. நம்முடைய காரியங்களை நம்மளே செய்யணும். இதை பிரணாம் என்ன செய்கிறார் என்றால், அவர் தன்னைத்தானே சூட் பண்ணி கொடுத்தார். காரணம் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள். அப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், அங்கே ஒன்றுமே அது ஃபெயிலியர் ஆகலை. அது வந்து அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. அந்த ஷூட் பண்ணும்பொழுது அது முடியலை. அது என்னன்னா அவரை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் பவுண்டரி வச்சிருக்கிறார். இதுக்கு மேலே சாத்தா நீ ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வந்து அப்படி ஷூட் பண்ணி அவர் செத்துருப்பார் என்றால் இன்றைக்கி நமக்கு இந்த செய்தி கிடச்சிருக்காது, 1100 மெசேஜ் கிடச்சிருக்காது. அவர் வந்து அப்படி வந்து அவர் வந்து செத்துருப்பார் என்றால் நோ ரெசரெக்ஷன், உயிர்த்தெழுதலே நடக்காது. உயிர்த்தெழுதல் வந்து நம்ம மனவாட்டி உருவானி பெர்ஃபெக்ட் ஆனால் தான் நம்முடைய பெர்ஃபெக்ஷன் தான் மறித்து போன பசுத்தோனை உயிரோட கொண்டு வரும். அதனால் நோ ஃபஸ்ட் ரெசெக்ஷனே நடந்திருக்காது. நாங்கள் என்ன செய்ய முடியாது என்றால் இந்த மெசேஜ் நமக்கு இந்த ஃபெய்த்தே நமக்கு கிடச்சிருக்கிறது. அதனால் பாருங்கள் ஆண்டவர் ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கிறார். எவ்வளோ வேகமாக அமைக்கி பார்த்தாலும் அது அங்கே ஒன்றும் அது ஒன்றும் செய்ய முடியலை, அது அமுக்க முடியலை, அந்த ட்ரிஜரை அமைக்க முடியலை, அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அவர் என்ன சொல்கிறார், 59வது வருஷம் 4வது மாதம் 19வது செய்தியில் மை லைஃப் ஸ்டோரி என்ற செய்தியில் சொல்லுகிறார், ஐ ஹேட் பீன் எ கேம் வார்டன், நான் கேம் வார்டனாக இருந்தேன், ஐ ரீச்ட் இன் தேர் அண்ட் காட் மை கன் பிஸ்டல் அவுட் ஃப்ரம் த ஹோல்ஸ்டர், ஐ செட் லார்ட் ஐ கான்ட் கோ திஸ் எனிமோர், ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் உலகத்தில் வாழ முடியாது, ஐ எம் சோ டார்மெண்டட், நான் ரொம்ப வேதனைப்படுறேன், ஐ புல் த ஹேமர் பேக் ஆன் த கன் புட் இட் அப் டு மை ஹெட் நீலிங் தேர் ஆன் தட் காட் இன் தட் டார்க் ரூம், அங்கே வந்து கட்டில் பக்கத்தில் முழங்கால் போட்டுட்டு துப்பாக்கி நேராக வச்சுக்கிட்டு அவர் வந்து இருக்கிறாரு. அப்பொழுது லைட் இல்லை, இருட்டாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால் பரமண்டலத்தில் ஜபத்தை சொல்கிறார், அவர் அவர் ஃபாதர் விச் ஆர் இன் ஹெவன் ஹாலோட் பி தை நேம் தை கிங்டம் கம் தைன் வில் பி டன், இந்த வரை சொல்லிவிட்டு இப்பொழுது அமுக்கிறார், and I stride and skews the treasure as God has kai kutti, evlo vegama evlo alutha mudiyumo avlo vegama aluthi paathen, I said on earth as it is heaven, bhoomila bhoomile seiyapaduvadaga, give us this day our daily bread, annannulla appangala engalukku tharum appdinu jomanikitte adu amukkaraaru, and it wouldn't go off, adu povamattukku, and I thought oh God are you It's just tearing me to pieces. ஆண்டவரே என்ன வந்து நீர் கிழிச்ச மாதிரி பண்ணுறீர், வாட் ஐ ஹேவ் டன் நான் என்ன செய்தேன், யூ ஓன்ட் ஈவன் லெட் மீ டை, என்னை சாக கூட விட மாட்டேங்கிறீரே, அண்ட் ஐ த்ரோ த கன் டவுன் அண்ட் இட் வென்ட் ஆஃப் அண்ட் ஷார்ட் த்ரூ த ரூம், உடனே என்ன கோபத்தில் துப்பாக்கி தூக்கி வீசுறார், வீசும் பொழுது குண்டு வெடிக்குது, பாருங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணி குண்டு வெடிக்கலை, இப்போ வந்து குண்டு வெடிக்குது, and I threw the gun down and it went off and shot through the room and I said God why can't I die and get out of it, andavare yen na sagale yen inne saga vidamaatikireer, I just can't go no further, idhukku mela ennala pomudiyad, you have got to do something to me, enakku neer edhayalum seiya vendum, I fell over and started crying on my little old dirty bunk there, and the chinna room la vandu adu romba maasu pettu kadaka adula kadandu aludite kadakkar, paarenga aandavar avara vandu avanga sarkola seiyumbodhu aandavar adu anumathikkala, yen endral indha messages la varanum, oru bride uruvaga vendum, neengalum naan indha message la varanum, nama rapture la ponum, hallelujah uithalal nadakkanum, adukku oru prophet vandu message kudukkanum, avar setittaar na eppadi mudiyum, அதனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கார், நீ போக முடியாது, அவர் தன்னைத்தானே மாய்த்துக்கொள்ளணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் இங்கே பவுண்ட்ரி கடலை வந்து நீ என்ன தான் சீர்னாலும் எவ்வளோ சோதனைகளை கொண்டு வந்தாலும் அவர் மேலே மோதணும்னு நினைச்சாலும் நீ இந்த இடத்துக்கு மேலே போக முடியாது, இதோடு உன்னுடைய அலைகள் அடங்க கிடவு, அல்லேலூயா. அதே போல் தான் நம்ம லைஃப்பில் ஆண்டவர் பவுண்ட்ரி வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய பர்பஸ் நிறைவேறும் வரைக்கும் எந்த யார் நம்மளை கொல்லணும்னு நினைச்சாலும் என்ன விதமான ஆபத்துக்கள் வந்தாலும் அது நம்மளை ஒன்றுமே செய்யாது, ஹலலுயா, அதுதான் நம்முடைய விசுவாசம், ஹலலுயா. வியாதிகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நம்ம சாக முடியாது, நம்மளை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஹலலுயா. அடுத்தபடியாக தானியேல் 6:21-22 வாசிக்கலாம், தானியேல் 6:21-22,
அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளின் வாயை கட்டி போட்டார், அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது,
தானியேலை சிங்க கதியில போட்டுட்டாங்க, போடும் பொழுது சிங்கங்கள் வந்து அவனை சேதப்படுத்தாதபடி, வயிறு பசியில சிங்கங்கள் இருக்கிறது, அந்த சிங்கங்கள் வந்து அவனை சாப்பிடாதபடி, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டு விட்டார், ஹலலுயா. அதனால் சத்துருக்கள் என்ன நினச்சாங்க, இப்பொழுது கடல் வந்து அவனை மூழ்கடிச்சிருவோம், அவனுடைய எல்லையை தாண்டி அவனை வந்து மூழ்கடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சாங்க, அவன் சிங்கங்களுக்கு இறையாவான்னு நினச்சாங்க, ஆனால் நினச்ச மாதிரி நடக்குது, சத்துருக்கள் வெக்கப்பட்டு போனார்கள், அவனை சாகடிப்பதுக்காக ராஜாவை தவிர வேற யாராயிலும் நோக்கி ஜெபம் பண்ணினால், 30 நாள் வரைக்கும் அப்படி ஜெபம் பண்ணினால், அவர்கள் வந்து சிங்கம் கவியில் போடப்பட வேண்டும் என்று 30 நாள் வரைக்கும் அவ்விதமாக இருக்க வேண்டும். ராஜா ஒரு சட்டத்தை போடும்படியாக செய்தார்கள். அவனை விரோதித்தவர்கள் அவன் மேலே பொறாமைப்பட்டவர்கள். ஆனால் இப்பொழுது விரோதித்தவர்கள் பொறாமப்பட்டவங்க அவங்கள வந்து சக்சஸ் ஆகலை. அதே போல் பாஸ்டர் எங்கள் மேலே பொறாமம்பாங்க. நான் வந்து பொறாமைங்க வேட நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. அது உண்மைதான், நட பொறாமப்படுவாங்க. அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறதில்ல. அவங்க நம்ம மேலே பொறாமப்படுறாங்க, நம்ம முன்னேறுதுன்னு பொறாமப்படுறாங்க, நம்ம நல்லா இருக்கணும் என்கிட்ட வந்து சில சொல்லுவாங்க. அது பாஸ்டர் அதெல்லாம் பொறாம தான். அதை பற்றி நான் அதை பற்றி அந்த பொறாமைங்க வேடையை சொல்ல மாட்டேன். அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க பொறாமப்பட்டு நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்மளை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன இருக்குதோ அது நிறைவேற வேண்டும். அவங்க பொறாமப்படுவாங்கன்னு நம்ம எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது. பில்டிங்கை கட்டாமல் இருக்க முடியாது. ஒரு பொருளை வாங்காமல் இருக்க முடியாது. நமக்கு தேவை நம்ம செய்கிறோம். அவங்க பொறாமப்பட்டான்னு அவங்க என்ன நினச்சான்னா நமக்கு அதை பற்றி என்ன, அதை பற்றியே சிந்திக்கிறது இல்லை. ஆனால் ஜனங்கள் என்ன செய்வாங்க, எதுக்கு எடுத்தாலும் அவங்க பொறாமப்படுறாங்க. இந்த வளச வாக்கத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. மற்ற ஜனங்கள் எப்படி சொல்கிறாங்களோ தெரியல. வளசர வாக்கத்தில் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது ஜனங்கள் பொறாமம்பாங்க. அவங்க மனசில் அவங்க பொறாமப்படுறாங்களோ பொறாமப்படலையோ நமக்கு தெரியாது. இவங்க பொறாமன்னு நினைப்பாங்க. எனக்கு அது தேவை, நான் செய்கிறேன். எனக்கு ஒரு பில்டிங் தேவை, வீடு தேவை, நான் கட்டுறேன். அவங்க பொறாமப்பட்டானா பொறாமப்படட்டும், அதை பற்றி நான் ஏன் சிந்திக்கணும்? நீங்கள் ஆவிக்குரியவளாக இருந்தால் அப்படி சிந்திக்க மாட்டீங்க. நம்ம கத்தட்ட ஜெபம் பண்ணோம், அதை செய்கிறோம். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி நமக்கு என்ன, பொறாமன்னா? தானியல் மேலே பொறாமப்பட்டாங்க, அவன் அதை பற்றி கேர் பண்ணலை. அவன் வழக்கமாக ஜெபிக்கதை ஜெபிச்சுட்டு வந்தான். இப்பொழுது என்ன செய்கிறான், சிங்கக்கவியில் போடும்பொழுது கத்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதனால் சமுத்திரத்தை பார்த்து நீ இதுக்கு மேலே வராது. அவனுக்கு ஒரு எல்லை வச்சுருக்கிறேன், அவனுக்கு ஒரு ஷேப் வச்சுருக்கிறேன். அந்த ஷேப்பை நீ மாற்ற முடியாது. அவனை கொண்டு எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. அவன் டேனியல் 70 வீக்ஸை குறித்து தானே வெளிப்பாடு அவனுக்கு வர வேண்டும். அது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் அவன் இன்னும் டேனியல் 70 வீக்ஸ் அந்த விஷன் இன்னும் பார்க்கலை. நீ வந்து அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு நான் நிறைய ரெவலேஷன் கொடுக்க வேண்டும். அது வரைக்கும் நீ ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், நம்மளை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வந்து இன்னும் எவ்வளோ செய்தி கொடுக்கணும் எனக்கு தெரியாது. என்ன செய்தி கொடுப்பேன்னு தெரியாது. என்ன ஒரு பர்பஸில் வச்சிருக்கிறார். சில மெசேஜை கொடுக்க வேண்டும். இன்னும் சில நியூ சோல்ஸ் வர வேண்டும். வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்பட வேண்டும். ஆண்டவர் அப்படி ஒரு பர்பஸ் வச்சுருந்தா ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே அப்படி நம்ம விசுவாசம் அப்படி இருந்தது என்றால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கார். சாத்தானே நீ இதுக்கு மேலே போக முடியாது. அவனை நான் ஒரு ஷேப் பண்ணியிருக்கிறேன். இந்தியாவே ஒரு ஷேப் பண்ணியிருக்கிறார். அந்த ஷேப்பை சமுத்திரம் வந்து மாற்ற முடியாது. இலங்கையை ஒரு ஷேப் பண்ணியிருக்கிறார். அது ஒரு தீவு. அந்த ஷேப்பை அப்படி வச்சிருக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த ஷேப்பை வச்சிருக்கும் பொழுது அந்த ஷேப்பை வந்து சமுத்திரம் மாற்ற முடியாது. அதே போல் நம்மை குறித்து ஒரு ஷேப்பை வச்சிருக்கும் பொழுது, ஒரு பர்பஸ் வச்சிருக்கும் பொழுது, அதை வந்து அந்த டிசைனை வந்து சாத்தா மாற்ற முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். அடுத்தபடியாக இன்னொரு உதாரணத்தை கொடுக்குறேன். அதனால் இது 5வது உதாரணம். God has set a boundary on Abimelech. அபிமேலேக்குக்கு ஆண்டவர் ஒரு பவுண்ட்ரி வச்சிருக்கிறார். அவன் ஒரு உத்தமனாக இருந்தான், அவனுக்கு ஒரு பவுண்ட்ரி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 20:3 வாசிக்கலாம்.
தேவன் இரவிலே அபிமேலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருனுடைய மனைவியாக இருக்கிறாளே என்றார்.
சரி, நீ வந்து ஒரு இன்னொருத்தனுடைய மனைவியை நீ கூட்டு வச்சு உங்கள் வீட்டு நீ கூட்டி வச்சிருக்கிற, உனக்கு அதை தெரியாமல் நீ செய்திருக்கிற. அவள் இன்னொருத்தனுடைய மனைவி. அவள் நீ அழைப்பித்த இஸ்ரீனு நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே. ஃபார் த உமன் விச் தௌ ஹாஸ் டேக்கன் ஃபார் சீஸ் அ மேன்ஸ் ஒய்ஃப். அவர் இன்னொருத்தனுடைய மனைவி. அதுக்கு பிறகு அவன் என்ன சொல்லுகிறான், 4வது வாசிக்கலாம்.
அபிமேலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ?
அபிமேலேக்கு அவளை சேராதிருந்தான். அபிமேலேக் ஹேட் நாட் கம் நியர் ஹர். And he said, Lord, will thou slay also the righteous nation? ஆண்டவரே, நீதியுள்ள ஜனத்தை அழிப்பீரோ என்று கேட்கிறான். தொடர்ந்து வாசிக்கலாம்.
இவள் தன் சகோதரி என்று அவள் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான்.
அவட்ட கேட்ட, நீ வந்து என்னன்னா அவனுடைய சகோதரின்னு சொன்னான். ஆபிரகாமுக்கு நான் சகோதரி, சிஸ்டர் என்று சொன்னான். அவங்ககிட்ட கேட்டேன், அவன் வந்து என்னுடைய வந்து சிஸ்டர் தான் சாராள் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் ரெண்டு பேர்த்தையும் நான் கேட்டு தான் நான் செய்யும் பொழுது அவங்க யாரும் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுன்னு சொல்லலை, அவங்க பிரதர் சிஸ்டர்னால் ரெண்டு பேருமே சொன்னாங்க. அதனால்தான் நான் வந்து அவளை வந்து இதை வீட்டுக்கு அழைச்சிட்டேன், அரண்மனைக்கு அழைத்தேன், உத்தம இறையத்தோடு சுத்தமான கைகளோடு இதை செய்தேன். அதனால் பைபிளில் என்ன ரூல்ஸ்னா, ஒருத்தன் வந்து என்ன சொன்னால் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க டைவர்ஸ் ஆனாலும் அவங்க மேரேஜ் பண்ணக்கூடாது. மேரேஜ் வந்து அவ்வளோ அவ்வளோ வந்து கடினமானது. ஒரு டைவர்ஸ் பண்ணால் உலகம் ஏற்றுக்கொள்ளும், சாபனை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் நம்ம மெசேஜில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புருஷன் உயிரோடு இருக்கிறான்னா நீ மேரேஜ் பண்ணக்கூடாது. அதே போல் என்ன சொன்னால் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அவன் இன்னொருத்தர் விவாகம் பண்ணக்கூடாது. நீ விவாகம் பண்ணணும்னா நீ என்ன செய்து சர்ச்சை விட்டு போயிரு. நீ சர்ச்சை விட்டுட்டு போயிட்டு நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க. சர்ச்சில் வந்துக்கிட்டு நான் சர்ச்சுக்கும் வருவேன் எனக்கு மேரேஜ் நடக்கணும் டைவர்ஸ் ஆகிட்டு முடியாது. இங்கே நம்ம செய்தி அதை அனுமதிக்கலை. அது ஒரு தவறான உதாரணமாகிவிடும். அது வந்து பைபிளுக்கு விரோதமாயிடும். நீ சர்ச்சை விட்டு போயிடு. நீ மேரேஜ் ஆசைப்பட்டால் மேரேஜ் பண்ணிக்க, நான் வேண்டான்னு சொல்லலை. உனக்கு ஆசை இருந்தால் கெட்டிக்க. அது டைவர்ஸ் ஆகிட்டுன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி லீகலாக கரெக்டு தான், ஆனால் இந்த சர்ச்சுக்கு வரக்கூடாது. இதுதான் நான் ஒரு சகோதரன்ட்ட சொன்னேன், இனி இங்கே வரக்கூடாது. என்னென்றால் நீ மேரேஜ் பண்ணக்கு நான் ஒன்றும் தடை கிடையாது, பாஸ்டரால் தான் தடைப்பட்டு போச்சு, அப்படி என் மேலே பழிய போடாத, மேரேஜ் பண்ணிக்க. ஏன்னா வந்து புருஷன் உயிரோடு இருக்கிறான். இதனால் என்ன சொன்னால் அது அந்த காலத்துலேருந்து அதே ரூல்ஸ் தான், பைபிள் ரூல்ஸ் அது தான். இப்பொழுது நினச்சா அவன்கிட்ட கேட்டால் அவன் சகோதரிங்கிறான், எனக்கு பட்டா என்ன அவன் சகோதரன் சொல்கிறான், இப்படியெல்லாம் ரெண்டு பேரும் சொன்னதானே செஞ்சேன். அதனால தான் நான் வந்து உனக்கு வந்து அவளை தொடாதபடிக்கு இடம் கொடுத்தேங்கிறார் ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன், ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவே.
இது ஆண்டவர் ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறார், நீ தொட முடியாது. நீ அவளை கூட்டிகிட்டு வந்தாலும், உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் நீ அவளை தொட முடியாது, நீ அவளை சேர முடியாது. ஏனென்றால் நான் வந்து ஒரு பவுண்டரி வச்சுருக்கிறேன், சாராளுக்கும் ஒரு பவுண்டரி வச்சுருக்கிறேன், உனக்கும் ஒரு பவுண்டரி வச்சுருக்கிறேன். நீ அந்த பவுண்டரியை தாண்டி அந்த எல்லையை தாண்டி நீ போக முடியாது. நீ வந்து அதை கரெக்டாக தான் விசாரிச்சிருக்கிற, நீ செய்தது ரைட்டு தான், உன் நீ தப்பு செய்யலை, நீ தெரியாமல் தான் அவங்க அப்படி சொன்னதுனால தான் நீ கூட்டு வந்திருக்கிற, ரைட்டு தான், நீ உத்தம இறையத்தோடு தான் செய்திருக்கிற. ஆனால் என்ன செய்ய முடியாது, அவள் இன்னொருத்தனுடைய மனைவியாக இருக்கிறாள், நீ வந்து உத்தமனாக இருக்கிறாய். அதனால் நான் என்ன செய்கிறேன், உனக்கு ஒரு பவுண்டரியை வச்சுருக்கிறேன், நீ அதுக்கு மேலே போக முடியாது. நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் நீ மேரேஜ் பண்ண முடியாது. அதே போல் அவளுக்கும் ஒரு பவுண்டரியை வச்சுருக்கிறேன். அவள் வந்து அவள் மூலமாக ஒரு பரிசுத்த வித்து வர வேண்டும், அவள் மூலமாய் ஒரு பரிசுத்த சந்ததி வர வேண்டும். அவளை வந்து நீ தீட்டுப்படுத்த முடியாது, அதை நீ வந்து சீர்கெடுக்க முடியாது. ஏன்னா அவள் வந்து அவள் மூலமாக ஒரு பரிசுத்தமான சந்ததி வர வேண்டும், அவள் மூலமாக கிறிஸ்து வர வேண்டும். அப்படின்னு சொல்ல நீ போய் அதை வந்து அதை பொலியூட் பண்ண முடியாது. அதனால் அவளுக்கும் பவுண்டரி வச்சுருக்கேன், உனக்கும் பவுண்டரி வச்சுருக்கேன். நீ என்னதான் நீ வந்தாலும், நீ அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாலும், நீ அலை வந்து இவ்வளோ தூரம் வரலாம், கடல் இவ்வளோ தூரம் வரலாம், இதுக்கு மேலே வர முடியாது. நான் ஒரு பவுண்டரி வச்சுருக்கிறேனே, அதை தாண்டி நீ வர முடியாதேன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் கவனிக்கும் பொழுது, அதாவது என்ன சொன்னால் அவன் வந்து பாவம் செய்ய ஆண்டவர் அவனை அனுமதிக்கவில்லை. அவன் வந்து அவன் அவளை மேரேஜ் பண்ண வேண்டும் என்று நாளைக்கு காலையில் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான். எல்லாம் காலையில் எழும்பி பிறந்த பெனாசுலா காலையில் எழும்பி குளித்து நல்லா சுத்தமாக இருக்கிறான், அவன் ராஜாவாக இருக்கிறான். இவளை விவாகம் செய்து அவளோடு சேர வேண்டும் என்று நினைக்கிறான். எல்லாம் லீகலாக கரெக்டாக தான் ஒழுங்குக்கிறமாக தான் போகணும்னு நினைக்கிறான். அவன் வந்து காலையில் குளித்து ரெடியாக இருக்கும் பொழுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அவளை மேரேஜ் பண்ணி அவளோடு நான் சேரப்போகிறேன், அவளை அடையப்போகிறேன் என்று இவன் வந்து ரொம்ப ஆசையில் இருக்கிறான். ஏன்னா அவளை போல் அழகான பெண் தேசத்திலே இல்லை என்று அவன் வந்து மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது திடீர்னு அவனுக்கு தூக்கம் வருது. திடீர்னு வந்து பயங்கரமான தூக்கம் வருது. உடனே அவன் கீழே பெட்டில் சாஞ்சி படுக்கும் பொழுது அவனுக்கு என்னச்சா சொப்பனை வருகிறது, விஷன் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவளை தொடாது, அவள் இன்னொருத்தனுடைய மனைவியாக இருக்கிறாள், நீ அவளை தொட்டா நீ செத்தாய், உன் தேசத்தை நான் வந்து ஒழிச்சிடுறேன், உன் தேசத்தை உன்னை முற்றிலும் டிஸ்ட்ராய் பண்ணி விடுவேன் அப்படின்னு அவனுக்கு பயங்கரமான சொப்பனை வருது. கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளை அடைய போகிறான். அதுக்கு முன்னெல்லாம் அவனுக்கு திடீர்னு ஆண்டவர் அந்த தூக்கம் வந்து அங்கே சடனாக அங்கே ஒரு அவனுக்கு சொப்பனத்தை வந்தவுடனே உடனே முழிச்சு அவன் திது திருன்னு முழிச்சிக்கிறான். முழிச்சு நினச்சது உடனே சொல்லுகிறான், நீங்கள் அவளை வந்து இதை அவங்ககிட்ட கொண்டு போய் விட்டுருங்க, ஆபிரகாம்கிட்ட கொண்டு விட்டுருங்க. தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லிவிடுகிறான், தன்னுடைய காப்பாளர்களுக்கு சொல்லிவிடுறான், இவள் இன்னொருத்தனுடைய மனைவி, உடனே அதை கேன்சல் ஆகிவிட்டு. அந்த ஆண்டவர் சமுத்திரத்தை வந்து அலை வீசிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை அழிச்சிட வேண்டும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாராளை அவன் வந்து அவன் கெடுத்து விட வேண்டும் நினைக்கும் பொழுது அவள் வந்து என்ன, உடனே அங்கே அலை வந்து பொழுது அலை ஸ்டாப் பண்ணிட்டார். ஆண்டவர் இதுக்கு மேலே போகாத பவுண்ட்ரி வைத்திருக்கிறேன். அலல்லூயா. அதே போல் நம்ம வந்து ஒரு ஒரு பதினஞ்சு உச்சக்கட்டத்தில் போகலாம், கத்தருக்கு விரோதமாக பாபத்தில் நம்ம ஒரு லிமிட்டு போக முடியும். ஆண்டவர் பார்க்குற இதுக்கு மேலே நீ போக முடியாது, இதுக்கு மேலே நீ பாவம் செய்ய முடியாது, உனக்கு ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கிறேன். ஒரு பரிசுத்தவானுக்கு சொல்லுகிறேன், ஒரு எலெக்டட் மேனுக்கு சொல்லுகிறேன், அவன் எவ்வளோ தான் போனாலும் ரொம்ப தூரம் போனாலும் அதுக்கு மேலே போக முடியாது. ஆண்டர் ஸ்டாப் பண்ணிடுவார். இதை சாரால வீடு இங்கே அரண்மனைக்கு கொண்டுட்டான், ஆனாலும் தொட வேண்டிய நேரத்தில் தொடாதபடி ஆண்டர் ஸ்டாப் பண்ணிட்டார். அதே போல் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா சும்மா ஓவராக நம்ம போக முடியாது. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார், ஒரு தோட்டத்துக்கு மேலே தெரிந்து கொண்டிருக்கார், ஸ்டாப் பண்ணிடுவார். நீ அதுக்கு மேலே நீ பாவம் செய்ய முடியாது. உன்னை ஸ்டாப் பண்ணி உனக்கு மனம் திரும்புதலை தருகிறேன், நீ அந்த பாவத்தை விட்டு வெளியே வாண்டிருவார். அவங்க அப்படி இப்படின்னா அவர் இப்படி இப்படின்னு வரணும் சொல்லுவோம். அவர் உண்மையாகவே ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டா அவர் வந்து சரியாயிருவார். ஒரு ஆண்டவர் லிமிட்டுக்கு சாத்தானுக்கு இடம் கொடுப்பாரு, அதுக்கு பிறகு சரியாயிருவார். அதே போல் அந்த சிஸ்டரை ஆண்டவர் தெரிந்து கொண்டா அவங்க வந்து ஆண்டவர் ஒரு லிமிட் வரைக்கும் போவாங்க, அதுக்கு பிறகு அவங்க சரியாயிருவாங்க. சாத்தானுக்கு அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டார். அந்த காட்சி மாறாதது, அந்த எல்லையை மாற்ற முடியாது. இப்படி நான் விசுவாசிக்கிறேன். உண்மையிலே ஒரு மனுஷனை தேவன் எலெக்ட் பண்ணியிருந்தா அவன் பதிவு பாவம் செய்ய அதில் விழுந்து போக இடம் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் வந்து ஸ்டாப் பண்ணிடுவான், இதுக்கு மேலே போவாத, இதோட அடங்கு. அதே போல் ஒரு பையனை ஆண்டவர் தெரிந்து கொண்டா அவன் எவ்வளோதான் போனாலும் அவன் உண்மையிலே தேவனால் தெரிந்து கொண்டா அதுக்கு மேலே போக முடியாது. ஒரு எல்லை வச்சிருக்கிறாரு, அதுக்கு மேலே அவன் பாவம் செய்ய முடியாது. அடுத்தபடியாக பிரதர் பிரன்காமை குறித்து இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். பிரதர் பிரன்னாம் வந்து என்ன சொன்னால், மை லைஃப் ஸ்டோரி என்ற செய்தியிலே அவர் மறுபடியும் அங்கே சொல்லுகிறார் என்றால், பிரதர் பிரன்னாமுடைய தாப்பனாருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறார். பிரதர் பிரன்னாமுடைய வேலை சாராயம் காய்ச்சுவது, விஸ்கி தயார் பண்ணுவது. அப்புறம் பிரதர் பிரன்னாம் தன்னுடைய மகனை வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர முறையாக வந்து அவர் கட்டாயப்படுத்துகிறார். விஸ்கி காய்ப்பதுக்கு அந்த பௌர்ணமி அன்னைக்கு காய்க்கிறாங்க. அப்பொழுது என்னச்சா அவருடைய நண்பர் இருக்கிறார். நண்பர் என்ன செஞ்சார் என்றால், பிரதர் பென்காமை பார்த்து, ஹியர் ஆர் யூ பில்லி, நீ வந்து என்னச்சது இந்த விஸ்கியை குடின்னு பாட்டிலை கொடுக்குறாரு. பாட்டிலை கொடுத்தோடனே அவர் சொல்கிறார், தேங்க்யூ ஐ டோன்ட் ட்ரிங்க், நான் வந்து குடிக்க மாட்டேன். நீ பிரணாம் ஃபேமிலி இல்லை, பிரணாம் ஃபேமிலி எல்லோரும் குடிக்கிறவங்க. பென்காம் அண்ட் டோன்ட் ட்ரிங்க், நீ பிரணாம் ஃபேமிலியை சேர்ந்துக்கிட்டு நீ குடிக்க மாட்டேன்னு சொல்கிறிய, பிரணாம் ஃபேமிலி எல்லாருமே குடிகாரங்க. பிரன்காம் அண்ட் டோன்ட் ட்ரிங்க், நீ பிரன்காம இருந்துக்கிட்டு நீ குடிக்காமல் இருக்கிறியே, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நோ சார். அப்பொழுது அவங்க அப்பா சொல்கிறாரு, ஐ ரைஸ்டு ஒன் சிசி, எனக்கு நிறையா பையங்க இருக்கிறாங்க ஆனால் ஒரு பையன் பெண்ணாக இருக்கிறான். சிசி என்று சொல்லும் பொழுது பிரதர் பிரன்காமுக்கு ரொம்ப மானம் போச்சு, அவருக்கு ரோஷம் வந்துட்டு. அதனால் என்ன செங்க கொடுங்க நான் குடிக்கிறேன் அப்படின்னு அந்த என்ன மூடிய திறந்து அவர் குடிக்க போகும் பொழுது அந்த புயல் காற்று வருகிறது. அது அவருக்கு மட்டும்தான் கேட்குது, உசு உசுன்னு புயல் காற்று வருது. அவர் குடிக்க நினைக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே எல்லாம் வச்சிட்டார், இதுக்கு மேலே நீ போக முடியாது, நீ ஒரு காலும் குடிக்கவே முடியாது, உனக்கு நான் எல்லாம் வச்சிட்டேன். அவெல்லாம் என்ன சொன்னாலும் அந்த சத்தம் கேட்குறது, டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் ஸ்மோக், டோன்ட் டிஃபைல் யுவர் பாடி இன் எனி வே, வென் யூ கெட்ஸ் ஓல்டர் யூ வில் ஹேவ் அ மினிஸ்ட்ரி, நீ குடிக்காத ஸ்மோக் பண்ணாத, நீ வந்து பெரியவன் ஆகும்பொழுது உன்னை குறித்து ஒரு ஊழியம் இருக்கிறது, உன் சரீரத்தை எந்த விதத்திலும் நீ கெடுத்து கொள்ளாதுன்னு சொல்லுவது. பிரதர் பிரன்னாம் ஆண்டவர் பாவம் செய்ய விடலை, அவருக்கு ஒரு எல்லாம் வச்சுட்டார், குடிக்க விடலை. அதனால் பாருங்க என்ன சென்றால், சம்திங் குடின் லெட் மீ டூ இட், ஒன்று என்ன அவருக்கு வந்து குடிக்கணும்னு நினைச்சினாலும் அவருக்கு என்ன அப்பா வந்து என்ன சிசின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி நினச்சி ட்ரை பண்ணாலும் முடியலை. அதனால் அவர் என்ன சொல்கிறார், சம்திங் உடின் லெட் மீ டூ இட், அதை செய்யும்படியாக ஏதோ ஒன்று என்னை தடை செய்து விட்டது. அது என்னது சம்திங் என்னதென்றால், இட்ஸ் அ பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. ஆமென். அது வந்து ஆக்சுவலாக அவரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டது. அந்த வந்து என்ன, சம்திங் டோன்ட் லெட் மீ டூ டூ இட், அதை செய்யும்படியாக என்னை வந்து அனுமதிக்கவில்லை. அது வந்து என்னன்னா, ஆக்சுவலி த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் தட் ஆக்சுவலி கண்ட்ரோல்ஸ் தீஸ் திங். நீங்கள் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இருந்தால் நீங்கள் பாவம் செய்யணும்னு நினைச்சாலும் அது உங்களை விடாது. ஏன்னா அந்த வார்த்தையின் வல்லமையைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அதான் நமக்கு ஆண்டவர் வாடாத சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். ஒன்று பேர் என்ன, ஒன்னாவது நாலாம் வசந்த வாசிக்கலாம்.
அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்.
இது அழியாத சுதந்திரம். உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போகும், பொண்ணு கூட அழிஞ்சு போகும். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ், இன்கரப்டபிள், அன்டிஃபைல்டு, அண்ட் ஃபேடத் நாட் அவே, ரிசர்வ்டு இன் ஹெவன் ஃபார் யூ. பரலோகத்திலே உங்களுக்காக அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, அழிவில்லாத சுதந்திரம் வைக்க. அப்படி உங்களுக்கு அது வைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன சமுத்திரத்தை பார்த்து, அதனால் என்ன சொன்னால், நீ இது வரைக்கும் போ, இதுக்கு மேலே போக முடியாது. என் மகனை என் மகளை நீ இதுக்கு மேலே சோதிக்க முடியாது, இதுக்கு மேலே நீ பாவத்தில் கொண்டு போக முடியாது. நான் ஒரு எல்லை வச்சுருக்கேன், அவள் லைஃப்பை நான் ஒரு ஷேப் பண்ணியிருக்கேன், அந்த அவனுடைய லைஃப்பை நான் ஷேப் பண்ணியிருக்கிறேன். அந்த ஷேப்பை போய் நீ மாற்ற முடியாது. இந்தியா ஒரு ஷேப்பில் இருக்குது, அந்த ஷேப்பை மாற்ற முடியாது. சமுத்திரம் சுற்றி இருந்தாலும் மாற்ற முடியாது. அதே போல் உலகத்தை வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு ஷேப்பில் வச்சுருக்கிறார். என்ன தான் தண்ணி சூழ்ந்திருந்தாலும், அதுங்க அந்த கடல் கொந்தளித்தாலும், இதை அலைகள் சீறி எழுந்தினாலும், அது வந்து என்ன சொன்ன, நீ இம்மட்டும் வா, இதுக்கு மேலே போகாத, நான் இந்த கண்ட்ரியை ஒரு ஷேப் பண்ணியிருக்கிறேன். அதே போல் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு ஷேப் பண்ணியிருக்கிறார். சாட்டன் வந்து இதோ சோதனைகளை கொண்டு வந்தாலும், பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், நம்மளை வந்து என்ன சொன்ன, ஒரு லிமிட் வரும் பொழுது அதுக்கு மேலே போக முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய லைஃப்பை ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கும் பொழுது அந்த டிசைனை சாத்தான் மாற்ற முடியாது. யாரை வந்து, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே. ஹல்லேலூயா. இதோ நமக்கு வாடாத சுதந்திரம் இருக்கிறது, பரலோகத்திலே நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அந்த சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். நம்ம அதை சுதந்திரிக்கும் வரைக்கும் எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. காட் செட் அ கோர்ஸ் லைன் அரவுண்ட் யுவர் அரவுண்ட் யுவர் லைஃப். நம்மளை லைஃப்பை குறித்து ஒரு எல்லை வச்சிருக்கிறார். ப்ரொடெக்ட் யுவர் லைஃப். உங்களுடைய லைஃப்பை அவர் ஷேப் பண்ணியிருக்கு. சிலர் வந்து இங்கே சர்ச்சுக்கு வந்தால் நல்ல மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, வீட்டில் போனால் அவங்க ட்ரெஸ்ஸு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்ம அவங்களுக்காக ஊக்கமாக ஜோ பண்ணோம், ஆண்டவரே இவங்களை ஆசிபதியும், அவங்களுக்கு அது நடக்கட்டும் இது நடக்கட்டும், ஆனால் அவங்க லைஃப் வந்து தாறுமாறாக இருக்கும். ஏதோ ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார், உங்களை அடித்து போடாதபடி, உங்களை சாகடிக்காதபடி, அப்படி சீர்கட்டு இருக்க பிள்ளைகளை சாகடிக்காதபடி ஆண்டவர் இந்த பாஸ்டருடைய ஜபத்தை கேட்டு அவர் உங்களை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறார். இன்றைக்கே மறந்துருமுங்க. தேவையில்லாத மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பாஸ்டர் பார்க்கல, விசுவாசி பார்க்கலன்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகள் அவ்விதமாக இருந்தால் யோசித்து பாருங்கள். தகுதியான வஸ்திரத்தை அணிய வேண்டும். மாடர்ன் ட்ரெஸ் அலங்கோலமான வஸ்திரங்கள் அழியும் போது நீங்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது, நீங்கள் மெசேஜிலே இல்லை. ஏதோ சபையில் பண்ணுற ஜபம், ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்காக ஜபம் பண்ணுறது உங்களை பாதுகாத்து வருது. ஆண்டவர் அதை வந்து என்ன அலைய பார்த்து நீ இதுக்கு மேலே அல்லது உங்களை சாகடிச்சிடும். இந்த உலகம் வந்து உங்களை சாகடிச்சிடும், சாத்தான் உங்களை சாகடிச்சு உங்களை மூழ்கடிச்சிருவான். இந்த ஜபம் வந்து பண்ணதுனால எல்லாம் ஆண்டவர் தடை வச்சுக்க, எல்லாரையும் ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு வர்றார். இதுக்காக தான் நான் விழிப்பு ஜபத்தில் இதெல்லாம் வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஜபம் பண்ணுறேன். யார் யார் ஆன்லைனில் என்கிட்ட காண்டாக்ட் வைக்கிறாங்களோ, மெசேஜை கேட்குறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் பேர் சொல்லி நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களை ஆண்டவர் பாதுகாக்கணும். உலகத்தில் அதிக ஆபத்து இருக்கிறது. மரணம் எந்த நேரத்துலையும் வரலாம், சோதனைகள் எந்த நேரத்துலையும் வரலாம், அலைகள் வந்து வீசிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக, சில நேரத்தில் ஆக்ரோஷமாக அலை வந்தாலும் நம்மளை சாகடிக்கக்கூடாது. நமக்கு ஜீவனை தரணும், ஆரோக்கியத்தை தரணும், ஆசீர்வாதத்தை தரணும்னு சொல்லி ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார், ஒரு சபை ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதை மனசில் நினச்சிக்கிடணும். ஆண்டவர் ஒரு எல்லை வச்சிருக்கிறார், நம்ம எல்லைக்கு மீறி போகக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கார், நம்ம லைஃப்பை குறித்து ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கிறார். கீழ்ப்படிஞ்சிருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. God uses people to bring his word to pass. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வந்து அவருடைய வாழ்க்கையில் வேதவசனம் நிறைவேறணும். ஆண்டவர் என்னை ஏன் உயிரோடு வச்சிருக்கிறார், ஏன் சாத்தான் என்னை சாகடிக்க முடியலை, என்னுடைய சூழ்நிலைகள் ஏன் என்னை வந்து என்னை சோர்ந்து போக விடலை, ஏன் நான் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ராப்சரில் பங்கு பெறும் வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அந்த நிச்சயத்தோடு நம்ம ஜீவிக்க வேண்டும். செட் பவுண்டரிஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் ஈச் பர்சன். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும், டு ப்ரொடெக்ட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் இண்டிவிஜுவலி in order for each of us fulfill the purpose devude nokkathai neravetruvadhukkaga aandavar nammalai paadhukaathu varugirar hallelujah நீங்கள் கவனிக்கும் பொழுது நமக்கு இங்கே ஒரு சரீரம் இருக்குன்னா அங்கே ஒரு தியாபனி பாடி இருக்குது நமக்கு அதான் ரெப்ரசன்டேஷன் நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் அந்த ஆறாம் பரிமாணத்தில் இருக்கிறது இங்கே ஒரு சரீரம் இருக்குது அது வந்து பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இந்த லைஃப் வந்து நெகட்டிவ் அந்த லைஃப் வந்து பாசிட்டிவ் லைஃப் ஒவ்வொரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் எலெக்டட் பீப்புளுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது தியாபனி பாடி இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் பண விதமாக சொல்லுகிறார் இந்த தியோபனி அந்த தியோபனிக்கு மேட்சிங் பீஸ் இந்த டெரஸ்ட்ரியல் பாடி இது டெரஸ்ட்ரியல் பாடி மாம்சத்துக்குரிய சரீரம் அது வந்து தியோபனி பாடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் குளோரிஃபைட் பாடி எதிர்பார்க்குறோம் அந்த தியோபனி பாடியும் இந்த டெரஸ்ட்ரியல் பாடியும் அது இணையும் பொழுது குளோரிஃபைட் பாடியாக மாறுகிறது அதனால் நமக்கு ஒரு தியோபனி இருக்கிறது தியோபனி தட் இஸ் இன் ஹேவன் அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இங்கே இருக்கிற சரீரம் எனக்கு இங்கே ஒரு சரீரம் இருக்கிறது எனக்கு அங்கே ஒரு சரீரம் இருக்குது அதனுடைய மேட்சிங் பீஸ் தான் இது அதே போல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார் நீங்கள் ஆவிக்குரியவளாக இருப்பீங்களா நான் நீங்கள் நியூ பேர்த் அடைஞ்சிருப்பீங்க என்றால் உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது அது வந்து அதனுடைய மேட்சிங் பீஸ் தான் இங்கே இருக்குது உங்கள் சரீரம் வந்து மேட்சிங் பீஸாக இருக்கிறது Every theophany body that is in the sixth dimension, right now, இப்பொழுது அது இருக்கிறது. As to have a matching terrestrial body here on earth. இது வந்து terrestrial body, அது theophany body. The image of itself be able to pick up that body to form the glorified body. அது வந்து என்னச்சா ரெண்டு பாடி சந்திக்கும் பொழுது அது குளோரிஃபைட் ஆகும் அது கர்த்தருடைய வருகையின் போது அந்த தியோபனி பாடி இறங்கி வருகிறது அது தன்னுடைய மேட்சிங் பீஸை சந்திக்குது உங்களுக்கு ஒரு தியோபனி பாடினா அது உங்களை வந்து தான் சந்திக்கும் என்னுடைய தியோபனி பாடி என்னை வந்து சந்திக்கும் பொழுது நான் குளோரிஃபைட் ஃபார்மாக மாறுவேன் சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடணும் அதனால் நம்ம வந்து இந்த மெசேஜை பிலீவ் பண்ணுறோம் திஸ் அவர் பிலீவிங் த மெசேஜ் காட் ஹஸ் செட் boundaries protection around the coastline of your life unga life layum adoru or coastline kadakkara ellai vaithirukkira neenga inge or sarirathila varanumna ungalku ange or theophany body irukana ungalku matching piece ange irukadendral unga amma appava adanal paadhukkarar unga thaathava kuda andavar adanal da paadhukathirukkar unga thaatha ungalta or story solalam unga grandfather solalam na vandu chinna vayasa irichum bodhu ipdi or pallathila vilunditen அப்போவுமே நான் செத்துருக்கணும் அல்லது நான் கிணத்துல விழுந்துட்டேன் அல்லது தண்ணிக்குள்ளே நான் விழுந்து மூச்சு திணறி போச்சு ஆனால் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன்னு உங்கள் கிராண்ட் ஃபாதர் சொன்னார்னா அது என்ன அர்த்தம்னா உங்கள் கிராண்ட் ஃபாதரை பாதுகாத்தது உங்களுக்காக உங்கள் அம்மாவை பாதுகாத்தது உங்களுக்காக ஏன்னா நீங்கள் அவங்க மூலமாக பிறக்க வேண்டியது இருக்குது உங்களுக்கு தியோபனி பாடி இருக்குது அந்த தியோபனி பாடி இருந்தால் இங்கே வந்து டெரஸ்ட்ரியல் பாடி வரணும் அது யார் மூலமாக வரணும் உங்கள் தாத்தாவுக்கு உங்கள் அப்பா பிறந்து உங்கள் அப்பா மூலமாக நீங்கள் பிறக்கணும் அப்போ பாருங்கள் நம்முடைய முன்னோர்களை ஆண்டவர் பாதுகாத்ததே நம்மளுக்காக தான் பாதுகாத்துருக்கிறார் ஏன்னா நமக்கு ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்குது நமக்கு ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்குமெண்டா அது முதல்லருந்தே அது அங்கே இருக்குது ஆனால் நம்ம இன்னும் பிறக்கலை நமக்கு ஒரு டெரஸ்ட்ரியல் பாடி வர வேண்டும் நமக்கு ஒரு மாம்ச சரீரம் வர வேண்டும் அதுக்கு மேட்சிங் பீஸ் இங்கே வரணும் அங்கே மேட்சிங் பீஸ் இல்லாமல் ஒரு அங்கே ஒன்று அங்கே தியோபனி பாடி இருக்காது அங்கே ஒரு தியோபனி பாடி இருக்கணும்னா பூமியில் ஒரு மேட்சிங் பீஸ் வேணும் அந்த மேட்சிங் பீஸ் எப்படி வருது அது ஒரு எங்கள் சந்ததியை பார்த்தா அவங்க முன்னோர்கள் மூலமாக வரும் பொழுது உங்கள் முன்னோர்களை ஆண்டவர் சாகாதபடி ஏன் பாதுகாத்தார் அவங்களுக்கு ஆபத்து வந்தாலும் ஏன் பாதுகாத்தார் தான் நீங்கள் எலெக்டாக இருக்கீங்க அவங்க எலெக்ட் கிடையாது ஆனால் உங்கள் நிமித்தமாக ஆண்டவர் அவங்கள பார்த்தார் அவங்க இந்துக்களாக இருந்தாலும் நீங்கள் பிறக்கும் வரைக்கும் ஆண்டவர் அவங்கள பாதுகாக்கிறார் ஏன்னா நீங்கள் அந்த மேட்சிங் பீஸாக இருக்கிறீங்க அங்கே தியோபனி இருந்தால் இங்கே கண்டிப்பாக அந்த சரீரம் ஒன்று இங்கே இருக்கணும் அதனால் அந்த பாருங்கள் ஆண்டவர் நம்முடைய முன்னோர்களை பாதுகாத்ததே உங்களுக்காகத்தான் ஏன்னா தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் ஹல்லேலூயா அவங்கள கூட ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார் ஆண்டவர் இவ்விதமான அவருடைய நாலேஜ் அவருடைய ஞானம் வந்து அதை நம்ம வந்து அறிய முடியாது அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா நல்லா நம்ம லைஃப்பில் சீஸ் இருக்கிறது நம்மளை சுற்றி சீஸ் இருக்கிறது நீங்கள் வந்து லேண்டு, நீங்கள் லேண்டு, நீங்கள் எலெக்டட் பீப்புள், நீங்கள் மாம்சத்தில் இருக்கீங்க, உங்களை சுற்றி கடல் இருக்கிறது. எப்படி உலகத்தில் வந்து மூணு பாகம் கடல் தான், அது என்றைக்குனாலும் வந்து மூடலாம், ஆனால் மூடாதபடி ஆண்டவர் ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கார். என் மகனை குறித்து நான் இப்படி ஒரு பர்பஸ் வச்சுருக்கிறேன், நான் இந்த சகோதரியை குறித்து இப்படி ஒரு பர்பஸ் வச்சுருக்கிறேன். அவங்க வந்து இங்கே மெசேஜ் கேட்கணும், பாச சாமியல்கிட்ட வரணும், கல்வாரி டேப்பனக்கில் வரணும், அவங்க இங்கே வந்து மெசேஜை கேட்கணும். நான் வந்து அந்த பாஸ்டருக்கு என்ன செய்ய இந்த பிலிவர்ஸை நான் கொடுக்குறேன், அவங்களெல்லாம் இவர் கொண்டு போய் சேர்க்கணும். அதெல்லாம் நான் கணக்கில் வச்சுருக்கிறேன். அதனால் நீ என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு வியாதியை கொண்டு வந்தோ, சோதனையிட கொண்டு வந்தோ, அல்லது அவங்களுக்கு பாவத்தை கொண்டு வந்தோ நீ அவங்கள வந்து ஃபெயிலியர் ஆக்க முடியாது, நீ அவங்கள சாகடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் நான் ரேப்சரில் போகிறதுக்கு ஒரு கூட்டமான மக்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் இந்த வளசல வாக்கத்தில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதனால் என்ன செய்ய முடியாது என்றால், அது நிறைவேறும் வரைக்கும் நீ அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பாஸ்டரையும் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பிலிவரையும் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கள குறித்து எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அவங்கள ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன், அவங்க இப்படி வரணும்னு ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீ அந்த எல்லையை தாண்ட முடியாது. அதனால் என்ன தான் புயல் காற்று வந்து கடல் கொந்தளித்தாலும், கடல் வந்து சீறி வந்தாலும், இதை சென்னையை தாக்க முடியலை. புயல் வருகிறது, அது சென்னைக்கு நோக்கி தாக்குற மாதிரி தான் எப்பொழுதும் புயல் வருகிறது. ஆனால் சென்னையை தாக்காமல் அது வேறு இடத்துக்கு போயிருது. நான் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், புயல் வந்து சென்னையை நோக்கி தான் வருது, ஆனால் சென்னையை தாக்காமல் கடைசி நேரத்தில் அது டைரக்ஷன் மாறிடுது. ஏன்னா அந்த சென்னையில் என்ன விசுவாசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீ அதை தாக்க முடியாது, இம்மட்டுமா மிஞ்சி வராது. என்னுடைய வார்த்தைக்காக சிலர் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, அவங்க அதுக்கு ரொம்ப நேசிக்கிறாங்க, ரொம்ப இதாக இருக்கிறாங்க. என்கிட்ட வந்து சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள் மெசேஜை நான் வந்து 2016 கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பிரசங்கம் விடாமல் கேட்குறேன். எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்கேன், ஏனென்றால் அவங்க வார்த்தையை நேசிக்கிறாங்க. அவங்க ரேப்சரில் கொண்டு போகணும், அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் மேலே இருக்குது, அங்கே தியோபனி பாடி இருக்குது, இவங்க மேட்சிங் பீஸாக இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த தியோபனி வந்து சந்திக்கும் பொழுது, ரேப்சர் வரும்பொழுது சந்திக்கும் பொழுது அவங்க குளோரிஃபைடு ஆக வேண்டும். நான் அந்த பர்பஸுக்காக தான் வச்சிருக்கிறேன். உலகத்தை அழிக்காமல் இருக்கதே அந்த பர்பஸுக்கு தான். இம்மட்டும் வா மிஞ்சி வராது. இதோ 200 மில்லியன் டெவில்ஸ் அங்கே வந்து அங்கே கட்டவிழ்த்து விடப்பட்டாலும், பிசாசின் ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்குது, நம்ம அந்த நாட்டின் பிரஜையாக இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உங்களுடைய பயத்தை அப்புறப்படுத்தும். உங்கள் லைஃபை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது, அவருடைய கட்டுப்பாட்டுகளில் இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்குமோ அவன் என்ன செஞ்சிருவானோ ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் பவுண்ட்ரி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கும் பொழுது அதை மீறி சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் காட் செட் பவுண்டரிஸ் ஆஃப் த சீஸ். அந்த கடலுக்கு ஆண்டவர் எல்லை வைத்திருக்கிறார், நம்ம லைஃபுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மளாம் ஜெபிக்கலாம். நம்மளாம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் ஒருவரே ஞானமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் தம்முடைய ஞானத்தினால தான் இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் பாதுகாத்திருக்கிறார். நம்ம அவருடைய வார்த்தையை விட்டு விலகாதபடி பாதுகாத்திருக்கிறார். சாத்தான் நம்மை வந்து மூழ்கடிக்க முடியவில்லை, சாத்தான் நம்மை சாகடிக்க முடியவில்லை. நமக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது. நம்ம நிமித்தமாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்களை ஆண்டவர் பாதுகாத்து அவங்க மூலமாக நம்ம உலகத்தில் வரும்படியாக இந்த டெரஸ்ட்ரியல் பாடியை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாமே காட்ஸ் பிளான் வந்து அது அளவு கடங்காது, அவருடைய ஞானம் அளவிடப்படத்தக்கது, அளவிடப்பட முடியாது. இன்ஃபினிட் காட். நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன், நான் அவருடைய தீர்மானத்தில் இருக்கிறேன். அதனாலே நான் தைரியமாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த ஓட்டத்தை முடித்து மகிமையிலே இயேசுவை சந்திக்க விரும்புகிறேன் என்று நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. துதி. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற்பேரா நீர் இருக்க. முன்னறிந்தே என்னை அழைத்தீர், ஆவியா உன் சாயலில் நான் வளர ஆவியால சாயலில் நான் வளர என் மாதி என் இயேசுவை நேசித்திர நந்தியுடன் துதிப்பே இந்த நந்தியுடன் துதிப்பே அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் பேரானீரோ தந்தை நோக்க மனாதி என்று வாக்கிய நீர் முத பேரானீரோ தந்தை நோக்க மனாதி என்று என் இயேசுவை நேசித்திர என் மாத்திர மன்னானனா என் இயேசுவை நேசித்திர நந்தியுடன் துதிப்பே என்ன நந்தியுடன் துதிப்பே எங்களை நேசித்த எங்களை நேசிக்கிற ஆண்டவரே துதிக்கிறோம். நீர் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்னதாக எங்களை தெரிந்து கொண்டீர். அன்பில் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காகவும் குற்றமற்றவர்களாக மாற்றுவதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எங்களை தெரிந்து கொண்டீர். எங்களை அழைத்தீர். எங்களை முன்குறித்தீர். எங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர். எங்களை மகிமைப்படுத்த போகிறதுக்காக சொல்கிறோம். எங்களை குறித்து ஒரு பிளான் வைத்திருக்கிறீர். எங்களை குறித்து ஒரு டிசைன் வைத்திருக்கிறீர். சாத்தான் அந்த டிசைனை மாற்ற முடியாது. அந்த ஷேப்பை மாற்ற முடியாது. என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கடல் வேகமாக அலை மோதினாலும் அது வந்து அடங்கி போகிறது. நாங்கள் விதமான ஒரு விசுவாசத்தோடு ஜீவிக்கிறோம். கர்த்தாவே நீர்தாமே எங்களை ஆசீர்வதியும். சில உதாரணங்களை பைபிளிலிருந்து பார்த்தோம். சில எக்ஸாம்பிள்ஸ் ஆண்டவரே சில இலுஸ்ட்ரேஷனை நாங்கள் கவனிக்கும் பொழுது அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறாதது. பைபிள் பேட்டர்ன்ஸ் ஒருபோதும் மாறுவதில்லை. அந்த பேட்டர்ன் படியே எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். எங்களை கொண்டுள்ள அந்த பர்பஸ் நிறைவேற வேண்டும். நாங்கள் மகிமையிலே நம்மை சந்திக்க விரும்புகிறோம். நாங்கள் ஆண்டவரே முதுமை அடைந்து நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நடக்க முடியாத சூழ்நிலை வரக்கூடாது. அதற்குள்ளாக நம்முடைய ராப்சர் வர வேண்டும். நாங்கள் அதுவரைக்கும் உமக்கென்று சேவை செய்ய உமக்கென்று ஜீவிக்க நம்முடைய வார்த்தையை தியானிக்க உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்து தருவீராக. உமக்கென்று சேவை செய்வதற்கு எங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்து தருவீராக. ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவார் எங்களுடைய தியோபனி அங்கிருந்து வருகிறது. அது இதோடு கூட மேட்ச் ஆகும் பொழுது நாங்கள் குளோரிஃபைட் ஃபார்ம் ஆகிறோம். நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது. பல்லவத்திலே எங்களுக்கு அன்று ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் குளோரிஃபைட் ஃபார்ம் அடைய நாங்கள் விரும்புகிறோம். ஆமீன். கர்த்தரா இயேசுவே வாரும். அது வரைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இல்லாதபடி சாத்தான் சோதனைக்கு மேலே சோதனை கொண்டு வராதபடி அவனை நீ தடை பண்ணி போடுவீராக. எங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் வரட்டும். எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கை வார்த்தைக்கென்று ஜீவிக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியமாக மாற்றுவீராக. இந்த வசனத்தை கேட்குற எல்லாரையும் அவிதமாக மாற்றுவீராக. அவிதமான ஒரு ஷேப்பாக ஸ்ட்ராச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அவிதமான ஒரு ஷேப்பை அடைய நீர் உதவி செய்வீராக. இங்கே கேட்குற பர்சங்க இந்த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் எங்களை சேஞ்ச் பண்ணட்டும். எங்களுடைய லைஃப்பை ஆசீர்வாதமாக மாற்றட்டும். வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஏற்படுத்தியிருக்கிற விருந்தை ஆசீர்வதியும். அந்த விருந்தை ஏற்படுத்தின குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சகோதரமார்கள் எல்லாரும் ஒத்துழைக்கத்தக்கதாக சகலமும் ஒழுங்குக்கரமாய் நடைபெற கர்த்தாவே நீர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமீன். இயேசு தன் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. நானே கத்தர் தாமே எங்களை ஆசிரியப்பாராக.